பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய புராணம் இருக்கின்றதே, அது பாதி அளவு பெரிய புராணமாக விளங்குகின்றது. அதுபோலவே சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய இரண்டு நூல்களிலும் இரண்டாம் சூத்திரமானது பெரும்பகுதியாக விளங்குகின்றது. ஆகையால் இந்த இரண்டாம் சூத்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து நிறைவு செய்தல் நடைபெறும். ஆகையினாலே இந்த இரண்டாம் சூத்திரத்தினுடைய இறுதி பகுதி, நான்காம் அதிகரணத்தினுடைய அந்த இறுதி பாடல்களை இப்பொழுது குருவர்களாலே சிந்திக்க இருக்கின்றோம். நான்காம் அதிகரணத்திலே மிக முக்கியமான செய்தியாக எம்பெருமானுடைய நவந்தரு வேதங்களும் சக்தி பேதங்கள் ஏழும் குறிப்பிடப்பட்டன. இந்த சிவசக்தி பேதங்கள் எல்லாம் உயிர்கள் உய்யும் பொருட்டு சிவபெருமான் மேற்கொள்ளும் நாடகங்களே ஆகும். ஆகையால் இந்த தடத்த திருமேனிகளுடைய இயல்பு தனக்கு பொருந்துதலின்றி இந்த தடத்த நிலைக்கும் அப்பாற்பட்ட சொருவ நிலையிலே நிலவு சீர் அமலனாகி இவற்றின் தன்மை தனக்கெய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி எங்கும் நீங்காது நின்றனன் என்ற அந்த சூத்திரத்தின் இறுதி கூற்றினை அற்புதமாக இந்த அதிகரணம் காட்டி நிற்பதனை நம்முடைய சிவஞான சுவாமிகள் மட்டும்தான் தம்முடைய உரையிலே மிக தெளிவாக காட்டியுள்ளார். ஆக அதன் மேல் எழுந்த ஐயங்கள், அதற்கு கொடுத்த விளக்கங்கள், அந்த விளக்கம் தொடர்பான விளக்கங்கள் என்று இந்த நான்காம் அதிகரணம் செல்கின்றது. சிவசக்தி சம்பந்தம் சொல்லும்பொழுது இப்படி தந்தை மகள், தாய் மகன், நாயகன் நாயகி என்று பல்வேறு தொடர்புகள் சொல்லப்பெறுகின்றனவே என்று மயங்குவார்க்கு, அவையெல்லாம் உயிர்கள் உய்யும் பொருட்டு சிவசக்தி மேற்கொள்ளும் நாடகங்கள் என்று சொல்லி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிவமும் சக்தியும் விளங்குதலை தத்துவ ஞானியே உணர்ந்து கொள்வான். அந்த தத்துவ ஞானியாவான் 36 தத்துவங்களையும் அவற்றுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சிவபரம்பொருளையும் உணர்ந்தவன் என்று கூறி, இந்த தத்துவங்கள் எல்லாம் உயிர்களை பந்தித்துள்ள ஆணவமலத்தை போக்கும் பொருட்டு உயிர்களுக்கு எம்பெருமானால் வழங்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டார். இப்போது உயிர்களை பந்தித்துள்ள ஆணவமலம், அது பொல்லாத ஆணவமலம் என்று குறிப்பிடும் பொழுது இந்த ஆணவமலத்தினுடைய சொரூபம் யாது, அது எவ்வாறு பொல்லாங்குடையதாக திகழ்கின்றது என்றெல்லாம் கேள்விகள் எழுவது இயற்கைதானே. ஆகையினால் அந்த ஆணவமலத்தின் இயல்பை பற்றியும் அந்த ஆணவமலம் விளைவிக்கின்ற ஏனைய மலச்சார்புகள் கண்மம் மாலை பற்றியும் இந்த மும்மலங்களையும் ஐந்தாக விரித்து கூறுகின்ற வாங்கினையும் மிக அற்புதமாக இந்த நூல் எடுத்து காட்டுகின்றது. சுவாமிகள் தம்முடைய உரையிலே இந்த மும்மலங்களும் ஆன்மாக்களுடைய இன்ப துன்ப போகங்களுக்கு முதல் துணை நிமித்த காரணமாக விளங்குகின்ற முறைமையினை மிக அற்புதமாக எடுத்து காட்டினார்கள். ஞானாமிரதத்திலிருந்து பிரமாணமும் காட்டி அவர்கள் உணர்த்தினார்கள். இதெல்லாம் சைவ மக்களுக்கு கிடைத்துள்ள பெரிய அருள்படை. நாம் எளிதாக வேறு நூல்களிலெல்லாம் இதை பார்த்துவிட முடியாது. சுவாமிகள் தான் எடுத்து காட்டுகின்றார்கள். உயிர்கள் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு கண்மம் முதல் காரணம். கண்மம் சொல்லும்பொழுது இங்க சஞ்சித கண்மம், இன்ப துன்பம் பிராரத்த கண்மம், சஞ்சீத கண்மம் தான் பிராரத்தமாக வருகின்றது. ஆகவே இன்ப துன்பங்களுக்கு கண்மம் முதல் காரணம், இன்ப துன்ப அனுபவத்திற்கு மாயை துணை காரணம், ஆணவம் நிமித்த காரணம் என்று அற்புதமாக தன்னுடைய உரையிலே விளக்கி ஞானாமிரதத்திலிருந்து எடுத்துக்காட்டும் தந்து நமக்கு தெளிவு தந்து அருளினார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தோம். இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் என்று ஆசிரியர் கூறிக்கொண்டு, அந்த இருமலங்கள் மாயையின் காரியத்தை மாயேய மலமதென்றும், ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியதென்றும் என்று, மாயேயம் திரோதாயி என்பவை மேலும் உள்ள இரண்டு மலங்கள், இந்த மலங்களோடு சேர்ந்து உயிரை பந்திக்கின்ற மலங்கள் என்று குறிப்பிட்டார். அதான் மலங்கள் ஐந்தால் சுழல்வன் என்று சொல்லி திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே குலங்களைந்தா என்று தொடங்கக்கூடிய பாடலிலே மணிவாசக பெருமான் மலங்கள் ஐந்தால் என்று சொல்லி ஐந்து மலங்களை பற்றிய குறிப்பினை தருகின்றார். மணிவாசக பெருமான் அவ்வாறு தந்திரிடும் பொழுது அங்கே ஐந்து மலங்கள் என்பவை எவை என்ற வினா நமக்கு எளிமையாயின் நாம் சித்தாந்த சாத்திரங்களைத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஐந்து மலங்கள் எவை, அவற்றின் இயல்புகளெல்லாம் என்னென்ன என்று பொருள் இலக்கணம் சொல்வதற்காக எழுந்ததென்று திருவாசகம், அது தோத்திர நூல். எம்பெருமானை தோத்தரிக்கும் முறையிலே பல சித்தாந்த செய்திகளும் அங்கே இடம்பெறும். ஆனால் அவற்றையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நாம் அந்த நூலினை எதிர்பார்க்க கூடாது. அது தோத்திர நூல் உடைய அமைப்புப்படிதான் அது இருக்கும். அப்போ அது குறித்த விளக்கங்களை நாம் பெற வேண்டும் என்றால் சாத்திரங்களுக்கு தான் வரணும் இல்லையா. சாத்திரங்கள் எங்கிருந்து இந்த செய்திகளை சொல்கின்றன, சிவாகமங்களிலிருந்து சொல்கின்றன. அதை நாம் மறக்கக்கூடாது. ஐந்து மரங்கள் சிவாகமங்களிலே சொல்லப்பட்டவை, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி. அதைத்தான் அதே பெயர்களில் சிவாகமங்களில் என்ன பெயரில் இருக்கின்றதோ அதே பெயரில் அப்படியே சிவஞான சித்தியாக கூறினார். ஐந்து மரங்கள், இந்த ஐந்து மரங்களை வேறு வகையாகவும் கூறுவார்கள், ஐந்து மரங்கள் வேறு வகையாகவும் சொல்வார்கள். அது குறித்த செய்தியினை நம்முடைய சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்த்தருடைய சித்தாந்த பிரகாசிகை இந்த நூலிலே பார்க்க வேண்டும். அது ஒரு அரிய செய்தி. அது சித்தாந்த பிரகாசிகளே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு விரித்தால் அது பெருகும் என்பதனாலே அந்த செய்தியை சொன்ன அளவிலே இவ்வாறு ஐந்து மரங்களோடு இந்த உயிரானது கூடி நிற்கும் வரை இந்த உயிர் பிறப்பிறப்பு சுழற்சியினை நீங்காமல் இந்த சுழற்சியிலே அது பட்டு வரும். பிறப்பு இறப்பு என்று பிறவி சுழற்சியிலே சுழன்று கொண்டே வரும். இந்த சுழற்சிக்கு தான் என்ன பெயர் சொன்னார், அலமரல் என்று ஒரு பெயர் கூறினார். அலமாறும் என்று கூறினார்கள். அலமரும் என்பதுதான் செய்யுள் ஓசைக்காக அலமாறும் என்று நீட்டி கூறப்பட்டது. அலமாறும் என்றால் சுழலும் என்பது பொருள். அலமரல், தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி என்று சொல்லி தொல்காப்பியர் குரல் கூறுகின்றார். தொல்காப்பியத்து சொல்லதிகாரத்திலே உரியியல் என்று ஒரு பகுதி உள்ளது. அதிலே பல அரிய சொற்களுக்கு பொருள் கூறப்பட்டுள்ளது. அந்த இடத்திலே இந்த அலமரல் என்பதற்கு சுழற்சி என்று கூறப்பட்டுள்ளது. இதனோடு சேர்த்து தெருமரல் என்ற சொல்லையும் கூறி அதற்கும் சுழற்சி என்றுதான் பொருள்படும் என்ற கருத்தில் அலமரல், தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி என்று கூறியுள்ளார். ஆக இந்த ஐந்து மரங்களோடு கூடி பிறப்பு இறப்பு சுழலிலே சுழந்து வரக்கூடிய உயிர்கள் எவ்வாறு அதிலிருந்து விடுபடுவது என்றால் நாயகன் ஆணையினாலே இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலே உயிர்கள் சுழந்து வருகின்றன. அப்போ இந்த உலகத்திலே பற்று வைத்தால் அது நாம் ஐந்து மரங்களோடும் சேர்ந்திருக்கின்றோம்னு அர்த்தம். ஐந்து மரங்களில் ஒன்றையும் பார்க்க முடியவில்லையே, நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னா, உலகப்பற்று என்பது நமக்கு இருக்குமே ஆனால், சிறிதளவாவது இருக்குமே ஆனால் அந்த சிறிதளவிற்கு மலச்சார்பும் இருக்கின்றதுன்னு அர்த்தம். உலகப்பற்று நிறையா இல்லை, குறையதான் இருக்கு, சிறிது கூட இருக்கக்கூடாது. அப்பந்தான் அது முத்திக்கு வழியோ இருக்கு. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை என்று வள்ளுவப்பெருந்தகை தெளிவாக கூறியுள்ளார். தலைப்பட்டார், தீர துறந்தார், பெரும்பாலும் துறந்தார், அதிகமாக துறந்தார் அப்படின்னு தான் சொல்லலாம். தலைப்பட்டார், தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று திட்டவட்டமாக கூறியவர்கள் இருக்கின்றார். ஆகவே நம்மால் இப்பொழுது நமக்கு இந்த பற்றை விடுதல் நம்மால் கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்பது வேறு, ஆனால் உண்மையான கருத்து என்ன என்பதை நாம் முதலிலே உணர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய நிலைமைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறி அதுதான் சித்தாந்த கருத்து என்று சொல்லி புலன்களிலும் பற்றை வைத்துக் கொண்டே வீடு வேறு அடையலாம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம் தான் நம்புதல் தீமை, அதை பிறருக்கு போதித்தல் அதனிடம் தீமையாகும். ஆகையினாலே இந்த உலகப் பற்று என்பது இருக்கும் வரை வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்ற திருவாக்கிற்கிணங்க உலகப்பற்று இருந்தால் உலகப்பிறவையே கொடுத்துக் கொண்டே இருப்பார். உலகப்பற்று இருக்கின்றது என்று சொன்னால் ஐந்து மரங்களும் நம்மை பிணித்திருக்கின்றன என்றுதான் அதற்கு பொருள். ஆக இந்த ஐந்து மரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த உலகப்பற்றை மேற்கொண்டால் இது பிறப்பிறப்பு சுழற்சியில் தான் நம்மை தள்ளும். ஆகவே இவ்வாறு திரோதான சக்திமயமாக இருந்து நம்மை தள்ளுகின்றானே அந்த சிவபெருமான், அவனிடமே நாம் சரண் புகுந்தார், அவன் திருவடிகளையே சரணாக புகுந்தார் அந்த பெருமான் நம்மை இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து காப்பாற்றி நிரந்தரமான வீடு வேற்றினை அருள்வான் என்ற உபாயத்தையும் இங்கே நாயகன் ஆணையாலே அலமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் என்றே என்று சொல்லி இறைவன் ஆணையை அங்கே கூறி சென்றார். இனி வந்து இந்த மலவந்தத்தை போக்குதற்குரிய வாயில்கள் எவை என்பதை வருகின்ற பாடல்களிலே மூன்று பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார். அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயுசத்தோடு எண்டரு பூத எண்டரு நாலென்பத்து நான்கு நூறு ஆயிரத்தாய் உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடிற் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். என்ன அப்படின்னா, மலபந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாயில் எது என்றால் முதல்ல வந்து மனித பிறவிதான் அதுக்கு ஏற்ற வாயில். மற்ற விலங்கு பிறவிகள் போன்ற பிற பிறவிகளில் நாம் வந்து பிறந்தோம் என்று சொன்னால் போகங்களை அனுபவிப்பதை தவிர வேறு சிந்தனைக்கே இடமில்லை. மனித பிறவிதான் வந்து முப்பொருள் ஆராய்ச்சிக்கு ஏற்ற பிறவி. ஆகையினாலே அந்த மனித பிறவி கிடைத்தால் அது பெரிய முத்திக்குரிய பெரிய ஒரு வழிமுறை நமக்கு கிட்டி உள்ளதுன்னு அர்த்தம். முத்தியை நாம் விரைந்து எழுதுவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிட்டி உள்ளது. ஆகவே மனித பிறவி மிக மிக அரிய பிறவி. அதைத்தான் சொல்கின்றார். பிறவிகள் ஏழு வகையாக சொல்கின்றார்கள். தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என்று ஏழு வகையான பிறவிகள் சொல்லப்படுகின்றன. இந்த ஏழு வகையான பிறவிகளுக்கும் தோற்றம் சொல்லும் பொழுது நால்வகை தோற்றம் சொல்லப்படுகின்றது. அந்த நால்வகை தோற்றங்கள் தான் எவை என்று கேட்டால் அண்டசம், சுவேதசம், உற்பிச்சம், சராயுசம் என்பவை. சம்ஸ்கிருதத்திலே ஜம் என்றால் தோற்றம் என்று கூறுவார்கள். அதாவது சேற்றிலிருந்து தோன்றுவது தாமரை. ஆகவே பங்கம் என்பது சேறு, பங்கத்திலிருந்து தோன்றுவதால் பங்கஜம், ஜம் என்பது தோற்றம். அது நீருக்கு மேல் தோன்றும் அந்த தாமரை. அம்பு என்பது வடமொழியிலே நீர் என்று பொருள்படும். நீருக்கு மேல் தோன்றுவதால் அம்புஜம் என்று பெயர். அந்த மாதிரி அண்டஜம் என்றால் அண்டத்திலிருந்து தோன்றக்கூடிய பிறவி, அதாவது முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய பிறவி. சுவேதஜம் என்று சொல்லும் பொழுது சுவேத நீர் என்பது வேர்வை. சுவேதஜம் என்று சொல்லும்போது வேர்வையில் தோன்றக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், அது வேர்வையில் தோன்றக்கூடிய பிறவிகள். உற்பிச்சம் என்று சொல்லும் பொழுது விதையை பிளந்து மேற்தோன்றுவன தாவரங்கள். சராயுசம் சொல்லும் பொழுது கருப்பையில் தோன்றுவன. இவ்வாறு நால்வகை தோற்றங்கள் அண்டசம், சுவேதசம், உற்பிச்சம், சராயுசம். இந்த ஏழு வகை பிறவிகளிலே நாலு வகை தோற்றங்கள். அதிலே கரு யோனி பேதங்கள் எத்தனை இருக்கின்றன சொன்னால் 84,00,000 யோனி பேதங்கள் இருக்கின்றன. லட்சத்தை 100,000 என்று கூறுவோம். 84,00,000 யோனி பேதங்கள் உள்ளன. உரை சேரும் 84,00,000 யோனி பேதம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தம்முடைய பதிகத்திலே குறிப்பிட்டருள்கின்றார்கள். ஆகையினாலே எழுவகை பிறவிகள் நால்வகை தோற்றங்களை உடையன. 84,00,000 யோனி பேதங்கள் அவற்றிலே இருக்கின்றன. இத்தகைய ஒரு பரந்த பிறவி வகைகளிலே மற்ற பிறவிகளில் போய் பிறக்காமல் மற்ற பிறவிகளை தவிர்த்து மானுட பிறவியில் வந்து பிறத்தல் என்பது எப்பேற்பட்ட காரியம் அப்படின்னா, ஒருவன் ஒரு பெரிய கடலை தன் கையாலேயே நீந்தி கடக்கின்ற ஒரு பெரிய சாதனை போன்றது என்று சொன்னான். ஒரு பெரிய கடலை ஒரு படகுல போய் கடக்கிறதே வந்து சாதனை தான். என்ன தொடர்ந்து பயணம் செய்து என்ன போற வழியில் அங்கங்க என்ன நமக்கு வந்து ஓய்வு எடுப்பதற்கான இடங்களா இருக்கும். தரை வழியில பயணம் பண்ணுவோம், அங்கங்க தங்கி ஓய்வு எடுக்கலாம். இல்லையா, விடுதிகள் இருக்கும், ஹோட்டல்கள் இருக்கும், அங்கங்க தங்கலாம். ஆனா கடல் பயணம் மேற்கொள்பவன் அக்கறைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா போய்கொண்டு இருக்க வேண்டிதான். அது படகுல போய் கடக்கிறதே பெரிய வேலைன்னா, கையால நீந்தியே கடலை கடக்கிறது என்பது அது நினைத்து பார்க்கக்கூடிய செயலா, அது எத்தனை அருஞ்செயல். அத மாதிரி அறிஞ்சையிலே நாம எல்லாரும் பண்ணியிருக்கின்றோம் என்று அருளந்தி சிவாச்சாரிய சுவாமி கூறுகின்றார்கள். என்ன, நாம் வந்து தாவர பிறவி, விலங்கு பிறவி, இந்த புழு பூச்சிகள் இது போன்ற பிறவிகளை எல்லாம் தவிர்த்து ஏன் நமக்கும் மேலான தேவ பிறவி, அது நமக்கும் மேலானதுன்னு சொல்றாங்க. அங்க போய் பிறந்தா கூட சிவசிந்தனைக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அங்க வந்து போகந்தாங்க. ஆகவே அந்த தேவலோக பிறவி எல்லாத்தையும் தவிர்த்து இந்த மானிட பிறவியில வந்து நாம பிறந்திருக்கோமே, இது எப்படிப்பட்ட சாதனை செய்திருக்கிறோம்னா, ஒரு கடலை நாமெல்லாம் கையாலேயே நீந்தி கடந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட சாதனையை நாம ஒவ்வொருத்தரும் செய்திருக்கிறோம் இல்லையா. ஒரு சாதனை செய்தவன் அப்ப வந்து அவன் வந்து என்ன பண்ணணும், அதன் பயனை பெற வேண்டும். அதை வீணாக்கலாமா? அப்ப மானிட பிறவியை வீணாக்குதல் அப்பா எப்பேற்பட்ட ஒரு வீண் செயல் என்பதை வந்து நம்முடைய சிவாச்சாரிய சுவாமியுடைய திருவாக்கின் மூலமாக நாம் அற்புதமாக உணர்கின்றோம். அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லி அவை பிராட்டியாரும் அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே சொன்னார்கள், உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம்கான் என்று சொன்னார். பதவுரையை பார்த்தோம் என்றால் முட்டையும் வியர்வையும் வித்தும் பையும், பையின கருப்பை, பையுமாக எண்ணப்படும் நால்வகை தோற்றத்து எழுவகை பிறப்பின் 84,00,000 யோனி பேதத்தினின்று விரிந்த பேதங்கள் அளவின்றி உள்ளன. ஆமா, 84,00,000 யோனி பேதங்கள் இருந்தும் பல பேதங்கள் விரிகின்றனவான், அளவில்லாமல் கருபேதங்கள் உள்ளன. அவற்றுள் பல வகைப்பட்ட யோனி பேதங்கள் ஒழிந்து அவற்றையெல்லாம் தவிர்த்து அவ் அலமரலை நீக்குதற்கு வாயிலாகிய மானிடப்பிறவிய இதழை பிறப்பு இறப்பு மறுபடி பிறப்பு மறுபடி இறப்பு மறுபடி பிறப்புன்னு இந்த அலமரல் இந்த சுழற்சி, இந்த சுழற்சியை நீக்குதற்கு வாயிலாக உள்ளது மானிட பிறவி. அந்த மானிட பிறவியை ஒருவன் காணப்பெற்றிடின் ஒருவன் ஒரு ஆன்மா அத் மானிட பிறவியை சாருகின்றது என்று சொன்னால் அது எதை போன்றது? சமுத்திரத்தை கையால் நீந்தி கரையேறினவன் காரியத்தோடு ஒக்கும் என்க. ஒரு சமுத்திரத்தை ஒருவன் கையாலேயே நீந்தி கரை சேர்ந்தான்னா அது எப்பேற்பட்ட செயல்? அந்த செயலை ஒக்கும். சுவாமிகள் பொழிப்புரை சொல்கின்றார்கள், நால்வகை தோற்றத்து எழுவகை பிறப்பின் 84,100,000 யோனி பேதத்தின் என்றும் விரிந்த பேதங்கள் அளவின்றி உள்ளன. அவற்றுள் மானுட பிறவியே அவ் அலமரலை நீக்குதற்கு வாயில் என்பதா என்று சுவாமிகள் அதனுடைய சாரமான கருத்தாக தம்முடைய பொழிப்புரையை அருளியுள்ளார்கள். சரி, அந்த மானிட பிறவியிலையும் பிறந்துட்டா போதாது, எந்த நாட்டில் பிறக்கணும் அதையும் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் நாம வந்து உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய பாடல்கள். நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும். தரையினில் கீழே விட்டு தவஞ்சை சாதியினில் வந்து பரசமயங்கச் செல்லா பாக்கியம் பண்ணனாதே என்று சொல்கின்றார். நரர்பயில் தேயம் தன்னில் அம்மானுட பிறவியினும் மானுடர் வாழ்கின்ற இவ்வுலகத்துள் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து வேதாகம வழக்கம் இல்லா நாட்டிலே பிறத்தல் நீங்கி வேத சிவாகம பயிற்சி அவற்றை ஓதுதல் பயிருதல் போன்ற அந்த பயிற்சி இல்லாத நாட்டிலே போய் தோன்றுனா இந்த பிறப்பு இறப்பு அலமரலை நீக்குவதற்கு எந்த வழியும் நம்ம காண முடியாது. அந்த நாட்டில் வேறு சமயங்கள் இருந்தாலும் அந்த சமயநெறி ஒழுகுதல் பிறப்பிறப்பை நீக்கிக் கொள்ள வாயில் ஆகாது. ஆகவே வேதாகம வழக்கு இல்லாத நாட்டிலே தோன்றுதல் இருந்து நீங்கி வேதாகம வழக்கு மிக்குடைய உத்தம நாட்டிலே தோன்றுதல் பாரத நாட்டிலே தோன்றுதல் மிக்க புண்ணியத்தான் ஆகும், மிகுந்த புண்ணியத்தால் உண்டாம். அதிலும் தரையினில் கீழே விட்டு தவஞ்சை சாதியினில் வந்து அவ்வுத்தம நாட்டிலே கீழ் சாதியிலே தோன்றாது தவஞ்சை இதற்குரிய உத்தம சாதியிலே தோன்றுதல் செய்தும் சிறந்த சாதியிலே பிறத்தல் அதோட முடிஞ்சிடல. அவ்வாறு பிறந்தும் சைவமல்லாத பிற சமயங்களை சேர்ந்தா அது பயனில்லையே. பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ண ஒணாதே, புறச்சமயங்களில் செல்லாது அவ் அலமரல் ஒளிதற்கு வாயிலாகிய உத்தம சமயத்திற்குரிய நன்மை ஒருவனுக்கு உண்டாதல் அரிது. அந்த பாக்கியம் பண்ணோனாதே, பண்ண முடியாத பாக்கியம் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பாக்கியம் ஒருவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சொல்ல முடியாத பெரும்பாக்கியம். ஆகையினாலே மானிட பிறப்பிலும் வேத சிவாகம பயிற்சி உடைய நாட்டிலே பிறந்து அதிலும் சிறந்த சாதியிலே பிறந்து அதிலும் பிற சமயங்களை விட்டு சைவ சமயத்தை ஒழுகின்ற பாக்கியம் இருக்கின்றதே அது பன்னற்கரிய பெரும்பாக்கியம் என்றார். மானுட பிறவியினும் உத்தம சமயத்து குறித்தாய் உத்தம நாட்டில் பிறக்கும் உத்தம சாதியே அதற்கு வாயில் என்பதா என்று சுவாமிகள் பொழிப்புரை அடுத்த பாடலிலே கூறினார். அப்படி அந்த சமயத்தில் பிறந்தாலும் அந்த சமய நெறி ஒழுக வேண்டும் அல்லவா? ஊழ்வயத்தால் பெற்ற செல்வத்தை வைத்துக் கொண்டு செருக்கு கொண்டு வாழ்தல் அல்லது வறுமையில் மாட்டிக்கொண்டால் அந்த வறுமை குறித்த கவலையிலேயே காலத்தை ஓட்டி விடுதல் போன்ற இந்த உலகியல் சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் சிவனடியாரிடத்து தாழ்ந்த மனப்பான்மையோடு சிவபக்தி கொண்டு ஒழுகுதல் இருக்கின்றதே அந்த ஊழ்வெறுதல் இன்னும் அரிது அரிது என்று கூறுகின்றார்கள். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்பெறல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. வாழ்வனும் மையல் விட்டு மையல் அதாவது செருக்கு தன்னுடைய வாழ்க்கையை குறித்த செருக்கு இது எதனாலெல்லாம் வருது? உயர் குலத்தில் பிறந்ததனால் வருகின்ற செருக்கு. நல்ல இளமையில் இருப்பதனாலே அந்த இளமை அழகு அந்த இளமையின் வலிமை ஆகியவை குறித்து வரக்கூடிய செருக்கு. அப்புறம் கல்வி கற்ற கல்வியினாலே வரக்கூடிய செருக்கு. செல்வம் தான் பெற்றுள்ள பெருஞ்செல்வத்தினாலே வரக்கூடிய செருக்கு. அதிகாரம் பதவி அதில் உள்ள ஆள்பலம் அதிகாரம் ஆகியவற்றால் வரக்கூடிய செருக்கு. இந்த செருக்கில் இருந்தெல்லாம் நீங்கணும். அதான் வாழ்வனும் மையல் விட்டுன்னு நான் குளம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் இவைகளான் உளதாகிய செருக்கு ஒளிந்து வறுமையாம் சிறுமை தப்பி. சரி, இப்படி இந்த மாதிரி இவையெல்லாம் பெறல வறுமையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வறுமையால் அச்செருக்கு உடையார்பின் சென்று நின்று ஏக்கரலாய சிறுமையின் நீங்கி யாரு வாழ்மையும் மையல்ல இருக்காங்களோ இல்லையா? வறுமை காரணமாக அந்த வாழ்வனும் மையல்ல அந்த செருக்கில் இருக்கவங்க பின்னாடி போய் வறுமையில மாட்டிக்கிட்டவன் போய் வந்து வேற வழி இல்லாம போய் நிக்கிறான். நிக்க அவன் நின்று அவனுக்கு ஏவல் செய்வதிலேயே வாழ்நாள போக்கிடுறான். அதனால அந்த செருக்கு உடையார் பின் சென்று ஏக்கரலாய சிறுமையின் நீங்கி உயர்ந்த சாதியினும் உயர்ந்த குடிப்பிறப்பே அதற்கு வாயிலான். அதாவது தொன்று தொட்டு சிவபக்தியிலே வந்து கொண்டிருக்கின்ற சிறந்த குடிப்பிறப்பிலே பிறத்தில் இருக்கின்றதே, அதுதான் உயர்ந்த சாதியை விட சிறந்த பேரு என்று தெளிவாக குறிப்பிடுகின்றான் ஆசிரியர். தாழ்வனும் தன்மையோடும் மெய் அன்போடு, தாழ்வனும் தன்மை பேர்பட்ட தன்மை, அது தாழ்வனும் தன்மை நம்ம நாயன்மாரிடத்துல பார்க்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் அவர்கள் இருந்துள்ள இடமா அங்கு நம்முடைய பாதம் படலாகாது என்று சொல்லி செல்கின்றார்கள் பிரணாயன்மார். காரைக்காலமே அழிந்த இடம் என்பதனால தன்னுடைய பாதம் படக்கூடாது என்று அவர்கள் அங்கே நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார். பேர்பட்ட ஒரு தாழ்வனும் தன்மை அடியார்களிடத்திலே சிவனடியார் பொருட்டு தம்முடைய ஏக புத்திரனாகிய அருமை செல்வமாகிய சீராளனை பரிசமைத்து நிற்கின்றார் நம்முடைய சிறுத்தொண்டனாயினார். உடன் ஒரு அடியார் சாப்பிடுவதற்கு அமர வேண்டும் என்று சொன்னால் வேறு அடியார்கள் உள்ளனரா என்று பார்த்து யாருமே தென்படவில்லை என்பதை அறிந்து கொண்டு அடியார் அமுதுன்பதற்கு இடையூறு வந்துவிடல் ஆகாதே என்பதற்காக வேண்டி வேறு வழியில்லாமல் தான் உடன் அமரதற்கு இசைகின்றார். அப்போது சொல்கின்றார், வேறு அடியார் யாரும் தென்படவில்லை, பிறர் நீர் பூசுவதை பார்த்து அடியேனும் நீர் பூசுகின்றேன், ஆகவே அடியேன் தங்களுக்கு இசைவென்றால் உடன் அமர்கின்றேன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அதுதான் தாழ்வனும் தன்மையினுடைய சிகரம். அதுதான் ஆக அப்படி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்பரல் அரிது சால, அரிது சால அப்படின்னா சால அரிதுன்னு மாற்றி வச்சுக்கணும். மெய்யுடே விளக்கை ஏற்றி என்று ஒரு பாடல் அப்பர் பெருமான் அழுகின்றார். மெய்யுடே விளக்கை ஏற்றி வேண்டள உயர தூண்டி உய்யுமார் உகக்கின்றேனை என்று சொல்லி வருகின்றது. அதுல வந்து ஐவரை அகத்தே வைத்தீர் என்று சொல்கின்றார். நான் வந்து சிவயோக பயிற்சியை மேற்கொள்ள விடுகின்றேன், ஆனால் உள்ளத்துள் இந்த ஐவரும் இருந்து கொண்டு புலன் வேட்கையே எழுப்பி வருகின்றார்கள், அவர்கள்தான் மிகவும் வலிமை உடையவர்கள் என்று சொல்லி அங்கே அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்ப சொல்றாங்க, ஐவரை அகத்தே வைத்தீர், அவர்களே வலியர் சால என்று சொல்கின்றார்கள். அவர்களே வலியர் சால என்றால் அவர்களே சால வலியர் என்று அங்கே நாம மாற்றி பொருள்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஊழ்பரல் அரிது சாலன்னா ஊழ்பரல் சால அரிது, மிக அரிது, சால அரிது. அப்படிதான் நம்ம குருமூர்த்திகள் பதவுரையும் செய்திருக்கின்றார்கள். அதிலும் அப்படி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்ந்தாலும் உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே சொன்னார். அதனினும் உயர்ந்த சித்தாந்த நெறி உணர்ச்சியினாலே சிவபக்தியோடு சைவ நெறியிலே வாழ்ந்தாலும் அதுல சித்தாந்த நெறி உணர்ச்சி வரணுமே. அந்த சித்தாந்த உணர்ச்சி வந்து பிளவுபட்ட இளம்பிரை அணிந்த சிவபிரானை வழிபடப் பெறுவார் உளராயின் அவர் மலத்தானாகிய அலமரலை நீங்கி வீடு வேறு எய்துவர் என்க. ஆக வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்ந்து அதனோடு சித்தாந்த ஞான உணர்ச்சியும் ஒருவர் வாய்க்கப் பெறுவாரையாயின் குருவருளாலே அந்த சித்தாந்த உணர்ச்சி ஒருவர் வாய்க்கப் பெறுவார். அதாவது தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அனுபவத்தில் வாய்க்கப்பெறுதல். வாய்க்கப்பெற்றால் அவர் தான் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நீங்கி வீடு வேறு அடைவார்கள் என்று தெளிவாக கூறினார். இதற்கு வந்து பொழிப்புரையினை இப்போது பார்ப்போம். பொழிப்புரை, உயர்ந்த சாதியினும் உயர்ந்த குடிப்பிறப்பே அதற்கு வாயிலாம். அவ்வுயர்ந்த குடியில் பிறந்து சைவத்தின் எய்தி சித்தாந்த நிதி உணர்ந்து சிவபிரானை வழிபடப் பெறுவார் உளராயின் அவர் மனத்தானாகிய அவ் அலமரலை நீங்கி வீடு வேறு எய்துவர் என்பதா. வாழ்வனும் மையன்னால் மையல்னு சொன்னார்களே, வாழ்வு என்பது என்ன? குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் இவை வாழ்வுன்னு சொன்னா ஐந்து விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் இவற்றுள் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ பெற்றதனால் கொள்கின்ற செருக்கு அதான் வாழ்வெனும் மையல். மையல் செருக்கு பொருள் சொல்லியிருக்கிறார். வாழ்வெனும் மையல் எனவும் வறுமையாம் சிறுமை எனவும் காரியத்தை காரணமாக உபசரித்தார். காரியத்தை காரணமாக உபசரித்தார், அதாவது என்ன? வாழ்வெனும் மையல்னா வாழ்வின் காரணமாக வந்த மையல், வாழ்வின் காரணமாக வந்த செருக்கு. குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்ற இந்த வாழ்வின் காரணமாக வந்த செருக்கினை வாழ்வெனும் செருக்கு என்றே சொன்னார்கள். வறுமை காரணமாக ஏற்பட்ட சிறுமையினை வறுமையாம் சிறுமை என்று உபசரித்தார்கள். இப்படி காரியத்தை காரணமாக உபசரித்தார். அதாவது வாழ்வுன்னு சொன்னது எது? செருக்குக்கு காரணமாவது வாழ்வு. இப்ப வாழ்வு வந்து காரணம், அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மையல்னே சொல்லிட்டாங்க. மையல் வந்து வாழ்வின் காரியம். அது மாதிரி வறுமை வந்து காரணம், வறுமையினால் எய்துதலாகிய சிறுமை வந்து காரியம். வறுமை காரணமாக சிறுமை என்ற காரியம், தாழ்வு. சிறுமைனா தாழ்வு, தகாதவரிடம் கூட தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலைமை. ஏன் அந்த நிலைமை? வறுமை காரணமாக வந்தது. ஆகவே சிறுமைனா தாழ்வு, வறுமை வந்து காரணம், அதனால் விளைந்த காரியம் சிறுமையாகிய தாழ்வு. ஆக இவ்வாறு காரியத்தை காரணமாக உபசரித்துள்ளார். இவை மூன்று செய்யுளானும் அம்மலபந்தத்தை போக்குவதற்குரிய வாயில் இவை என்பது கூறப்பட்டது. மலபந்தம் நீங்குவதற்குரிய வாயில் எதுவென்றால் சைவ சமயத்திலே தோன்றுது. ஆக வாய்ப்பு அதிகம் என்பதனாலே உயர் சாதி, உயர்குடி பிறப்பு ஆகியவை கூறப்பட்டன, பெரும்பான்மை பற்றி கூறப்பட்டன. ஆனால் இதற்கு விதிவிலக்காக எல்லா குலத்திலும் எல்லா சாதியிலும் சிவனடியார்கள் இருக்கின்ற அந்த முறையினையும் நாம் பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். ஆக பெரும்பான்மை பற்றி இவ்வாறு கூறப்பட்டது என்பதை நாம் இங்கே முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு அதிகம், பரம்பரை பரம்பரையாகவே சிவபக்தியோடு வாழ்கின்ற குடும்பத்திலே குடிப்பிறப்பிலே ஒருவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு அந்த வாய்ப்பு அதிகம் என்ற கருத்தில் கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் முரண்பாடு இல்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலிலே சொல்கின்றார். இந்த பாடலை நாம் இந்த வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயஞ்சாரம் ஊழ்வரல் அரிது என்ற இந்த பாடலை பலரும் தம்முடைய கட்டுரைகள், சொற்பொழிவுகள் ஆகியவற்றில் மேற்கோள் காட்டி குறிப்பிடுவார்கள். இந்த பாடலை பார்க்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தேவாரம் ஒன்று நமக்கு நினைவுக்கு வரும். அதாவது தாழ்வெனும் தன்மை விட்டு தனத்திலே கருத்து வைத்து வாழ்வதே கருதி தொண்டர் மறுமை கொன்று இயகில்லார் என்று சொல்வார்கள். இது வாழ்வெனும் மையல் விட்டு என்று சொல்லும்போது அங்கு வாழ்வதே கருதி என்று சொல்லி இதற்கு எதிர்மறையாக வாழ்வு தாழ்வு ஆகிய சொல்லாட்சிகள் கூட அப்படியே இணைந்து எதிர்மறையாக இந்த கருத்தை உணர்த்தக்கூடிய பாங்கிலே இருக்கும். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்றால் மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊனிடத்துடனும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. இந்த பாடல் எதை சொல்கின்றது என்று சொன்னால் மானிட பிறவிதான் வந்து வீடு வேறுக்கு சிறந்த வாயில் இல்லையா? எப்படி அது சிறந்த வாயிலாக விளங்குகின்றது? அப்படி வீடு வேற்றுக்கு சிறந்த வாயிலாக விளங்கக்கூடிய உரிமை இந்த மானிட பிறவிக்கு எப்படி உள்ளது என்பதனை விளக்கி கூறுவதற்காக எழுந்தது இந்த பாடல். அற்புதமாக சொல்கின்றார். அவ் அலமரலை நீக்குதற் பொருட்டு செய்யப்படும் அரண்பணி. எந்த அலமரல்? பிறப்பு இறப்பு என்ற அலமரல், சுழற்சி. அந்த அலமரலை நீக்குதற் பொருட்டு செய்ய வேண்டியது என்ன? அரண்பணி, சிவத்துண்டுகள் செய்ய வேண்டும். அந்த அரண்பணி செய்தல் என்பது ஏனைய பிறவிகளில் கிட்டுதல் அரிது, ரொம்ப அரிதா. நாம வந்து பிற மிருகங்கள் பூச்சிகள் கூட சிவத்துண்டு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது விதிவிலக்காகத்தான் இல்லையா? ஆகவே பொதுவா பெரும்பான்மையாக பார்த்தால் மானிட பிறவிதான். அதனால பெரும்பான்மை பற்றி தான் ஒவ்வொன்றையும் சொல்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ் அலமரலை நீக்குதல் பொருட்டு செய்யப்படும் அரண்பணி ஏனை பிறவிகளில் கூடாமையார் பிறவி விசேடம் வேண்டப்படும். அந்த பிறவி விசேடம் எது? தேவலோக பிறவி கூட இல்லை. அவ் அரண்பணி பயன்படுதல் ஏனை உலகங்களில் கூடாமையார் இந்த பூ உலகம் தவிர ஏனைய தேவலோகங்கள் பாதாள லோகங்கள் ஆகியவற்றில் இந்த அரண்பணி கைகூடுதல் அரிது. அதுதான் சொல்றாங்க, அவ் அரண்பணி பயன்படுதல் ஏனை உலகங்களில்